சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 55 அத்தியாயம் பூதங்கள் 4. மாநகரை குன்றின் உச்சி மாளிகை உப்பரிகை அறையில் உட்கார்ந்து யவன ராணியிடமிருந்து சமணிகள் கொண்டு வந்த ஓலை மீது தமது யானை கண்களை ஓட்டி வேத புத்தகங்களை படிப்பதை விட அதிக சிரத்தையுடனும் ஊக்கத்துடனும் படித்த பிரம்மானந்தடிகள் நீண்ட நேரம் மேலுக்கு மௌன விரதத்தை மேற்கொண்டார். ஆனாலும் அவரது உள்ளத்தில் மௌன விரதம் தூள் பறந்து விட்டது என்பதையும் அவரது உள்ளம் தர்க்க மேடையாகி பெரும் கூச்சல் மனத்திலே எழுந்து புத்தியையும் குழப்பிக் கொண்டிருக்கிறது என்பதையும் எதிரே நின்று அவரை கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்த குமரன் சென்னியும் சமணிகளும் புரிந்து கொண்டார்கள். இருப்பினும் பிரம்மானந்தரின் இதயம் குழப்பத்தில் சிக்கி தத்தளித்த அந்த நேரத்தில் அவரே தெளிவுக்கு வரும் முன்பாக தாங்கள் பேசுவது தகாது என்ற அபிப்பிராயத்தினால் அவ்விருவரும் வாயை திறக்காமலே நின்றிருந்தார்கள். ஓலையில் கண்டிருந்த செய்தியின் விளைவாக மஞ்சத்தில் நிலையாக உட்காரும் திராணியை கூட இழந்த பிரம்மானந்தர் சிறிது நேரம் மஞ்சத்தில் இப்படியும் அப்படியும் அசைந்ததான்றி ஒரு கையில் சுருண்டுவிட்ட ஓலையை மற்றொரு கையால் இழுத்து இழுத்து நீட்டிவிட்டும் தமது விசாலமான மார்பில் தவழ்ந்து கொண்டிருந்த மகரக்கண்டியின் பெரும் பதக்கத்தை சில வினாடிகளுக்கு ஒருமுறை தடவி கொடுத்தும் நிமிண்டு பார்த்தும் ஏதேதோ விஷயங்களை செய்து கொண்டிருந்து விட்டு கடைசியாக மஞ்சத்திலிருந்து எழுந்து எதிரே இருந்த சாளரத்தை நோக்கி சென்று காவிரியின் நீர்பரப்புக்கு அக்கரையில் இந்திர விழா விடுதியின் மீது பிரம்மாண்டமாக எழுந்து நின்ற இரு பெரும் தூண்களையும் கூர்ந்து நோக்கி பெருமூச்சு எறிந்தார். அந்த பெருமூச்சை தொடர்ந்து மீண்டும் நீண்ட நேரம் எதிர்கரையை ஆராய்ச்சி செய்த அவர் கண்களில் ஓரளவு அச்சமும் துளிர்க்கவே மெல்ல திரும்பி சமணிகளை நோக்கி,
அடிகளே, அந்த தூண்களின் உட்புறத்தை நீரே உமது கண்களால் கண்டீரா
என்று வினவினார் பிரம்மானந்தர். அதோ வலப்புறத்தில் இருக்கிறதே அந்த தூணின் உட்புறத்தை பார்த்தேன். மற்றொரு தூணின் உட்புறமும் அதே மாதிரிதான் என்று ராணி சொன்னாள் என்று பதில் கூறினார் சமணிகள்.
அந்த தூண்களை எப்படி அமைத்திருக்கின்றான் டைபீரியஸ் என்பதை விவரமாக சொல்லும், குமரன் சென்னியும் கேட்கட்டும்
என்று பிரம்மானந்தர் உத்தரவிடவே இது பெரும் சொற்பொழிவுக்கு ஆயத்தம் செய்து கொள்பவர் போல இருமுறை கனைத்து தொண்டையை சரிபடுத்திக் கொண்ட சமணிகள் சற்று பயந்த குரலிலேயே பேச தொடங்கி,
அந்த இரண்டையும் தூண்கள் என்று சொல்வதை விட பல அறைகள் கொண்டு பெரும் போர் தளங்கள் என்று சொல்வது பொருந்தும்.
மற்ற போர்த்தலங்களுக்கும் இவற்றுக்கும் ஒரு வித்தியாசம் மட்டும் உண்டு, மற்ற போர்த்தலங்கள் இருக்கிற இடத்தை விட்டு அசைய மாட்டான், இவை அசையும் என்று மேலும் ஏதோ சொல்ல போனார். அடிகளின் இந்த ஆரம்ப உரையை கேட்டதும் பிரமித்து போன குமரன் சென்னி,
என்ன இந்த கல் தூண்கள் அசையுமா
என்று கேட்டது அன்றி இதென்ன இந்திரஜாலமா என்று கேலியாகவும் வினவினார். தமது வார்த்தைகளை ஆரம்பத்திலேயே இடைமறித்ததன்றி தாம் கண்டதை பற்றி கேலியாகவும் பேச முற்பட்ட குமரன் சென்னியை தமது விஷம கண்களால் நோக்கிய சமணிகள் உதடுகளில் இகழ்ச்சி நகை பூண்டு,
இந்திரஜாலம் அல்ல சென்னி, பெயரை கொஞ்சம் மாற்றி சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார்.
எப்படி மாற்ற வேண்டும் அடிகளே என்று மறுபடியும் கேட்ட இளம் சழியனின் உபத்தலைவனின் குரலில் இகழ்ச்சி பூரணமாக மண்டி கிடந்தது.
இந்திரஜாலம் என்பதை விட யவன ஜாலம் என்ற வார்த்தை பொருத்தம் என்று நினைக்கின்றேன்
என்றார் அடிகள். தமக்கும் இகழ்ச்சியாக பேச தெரியும் என்பதை குரலின் ஒளியிலேயே காட்டி ஆஜனமாக நின்ற குமரன் சென்னி அந்த அறையில் இருமுறை இப்படியும் அப்படியும் நடந்துவிட்டு சொன்னான்,
ஜாலத்துக்கு வீரர்கள் அஞ்ச மாட்டார்கள் அடிகளே, அது இந்திரஜாலமாக இருந்தாலும் சரி யவன ஜாலமாக இருந்தாலும் சரி வீரர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று.
ஆனால் வேல்களுக்கும் அம்புகளுக்கும் காற்றுவிட கடின வேகத்துடன் வரும் சுழல் பந்தங்களுக்கும் பயப்பட வேண்டும் அல்லவா
என்று வினவினார் சமணிகள்.
பயப்பட தேவையில்லை, அதை சமாளிக்கும் திறன் நமக்கு உண்டு என்று சற்று கர்வத்துடனேயே பதில் சொன்னான் சென்னி.
தன் கையில் இருந்த நீளமான வேலை ஒருமுறை அசைத்து காட்டி சமணிகள் ஒரு வினாடி குமரன் சென்னியின் நெஞ்சுரத்தை வியந்தார். ஒரு வினாடி அவனுடைய ஆஜானுபாகமான சரீரத்தையும் பெரும் வேலையும் கண்டு பெருமிதம் கொண்டார். மூன்றாவது வினாடி அந்த இரு பெரும் தூண்களை நினைத்து பார்த்ததும் இத்தகைய வீரர்களை டைபீரியஸின் தந்திரத்துக்கு பறிகொடுப்பதா என்ற எண்ணத்தால் ஆயாச பெருமூச்சு விட்டு,
குமரன் சென்னி, இந்த வேலையை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு உன்னால் எரிய முடியுமா என்று கேட்டார்.
முடியும், குறிப்பார்த்தும் எய்ய முடியும். இந்திர விடுதியின் அந்த தூண்களுக்கு அருகில் யாராவது நின்றிருந்தால் கூட அவன் மார்பை இதன் நுனி ருசி பார்க்கும்
என்று பதில் கூறினான் சென்னி. உன்னை போலவே மேலெறியக்கூடிய வீரர்கள் உன் படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
யாரும் இல்லை.
உன் வீரர்கள் எத்தனை தூரத்திற்கு வேலறிய முடியும்?
பாதி காவிரி கரையில் வேலறிய முடியும்.
எதிரிகள் வாநகரியை நோக்கி நகர்ந்தால் பாதி காவிரியிலேயே அவர்களுக்கு நாச சமாதி கிடைக்கும்.
இதை கேட்ட சமநடிகள் லேசாக சிரித்தது அன்றி குமரன் சென்னியையும் நோக்கி சொன்னார்,
சென்னி, உன் வீரம் எனக்கோ பிரம்மானந்தருக்கோ தெரியாததல்ல. உன் படைப்பிரிவின் வலிமை மட்டுமல்ல, இளம் சலியனுடைய இருவகை படைகளின் வலிமையும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று நாம் சமாளிக்க முயல்வது இதுவரை தமிழகம் காணாத பெரிய ஒரு எதிரியை. தந்திரத்தாலும் போர்த்திரத்தாலும் பொறியியலை போர் தந்திரத்துக்கு அனுசரணையாக இணைப்பதிலும் ஈடற்ற ஒரு பெரும் அறிவாளியிடமிருந்து தமிழகத்தை காக்க முயல்கிறோம். ஒரு புத்தம் புது சக்தி தமிழகத்தை ஆட்கொள்ள வருகிறது. அதை உடைக்கவே பிரம்மானந்தர் முயல்கிறார். அதற்காகவே என்னை எதிர்பார்க்கவும் புகாருக்கு அனுப்பினார். அந்த தூண்களை ஐபீரிய சேன் அமைக்கின்றான் என்பதை பார்த்து வர சொன்னார். உனக்கே தெரியவில்லை சென்னி, அதோ அந்த தூண்களை பார். புகாரின் எல்லா கட்டடங்களையும் மீறி கொண்டு கலங்கரை விளக்கத்துக்கு மேலாக எழுந்து நிற்கின்றன. இத்தனை பெரிய தூண்களை தமிழகத்தில் எந்த நகரத்திலாவது யாராவது அமைத்து பார்த்திருக்கிறாயா? அதுவும் ஒரு மாளிகையின் மீது இத்தகைய பூத தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டால் கட்டிடத்தின் தளம் தான் தாங்குமா? இப்படி விவரித்துக் கொண்டே வந்த சமணடிகள் சற்று பேச்சை நிறுத்தி குமரன் சென்னியை கவனித்தார். தாம் சொன்ன சில வார்த்தைகளாலேயே அவன் முகத்தின் குழப்பம் ஏறிவிட்டதை பார்த்த அடிகள் மீண்டும் கடைசியாக கேள்வியை திருப்பி, சொல் சென்னி, தளம் தாங்குமா என்று கேட்டார். குமரன் சென்னி சாளரத்தின் மூலம் அந்த பெரும் தூண்களை நோக்கி கண்களை ஓடவிட்ட பிறகு சொன்னான், தளம் தாங்காது என்று. ஆனால் அதோ நிற்கின்றன தூண்கள், அவற்றை தளமும் தாங்குகிறது, காரணம் என்ன தெரியுமா என்று மீண்டும் ஒருமுறை கேள்வியை தொடுத்தார் சமணடிகள். தெரியாது. இம்முறை பதில் சொன்னபோது குமரன் சென்னியின் முகத்திலிருந்து குழப்பம் குரலிலும் தெரிந்தது. காரணம் சொல்கின்றேன் கேள் சென்னி, அந்த தூண்கள் கல்லையும் சுண்ணக்காரையையும் வைத்து கட்டப்படவில்லை. மேல்புறம் மட்டும் சுண்ணக்காரையால் வெள்ளை பூசப்பட்டு வழுவழப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. உட்புறம் பூராவும் மரங்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தூண்களின் அடியிலும் மேற்புறங்களிலும் கதவுகள் பல இருக்கின்றன. அந்த கதவுகள் அவலேசமும் தெரியாதபடி வெளியே சுண்ணச்சாந்து இழைத்து பூசப்பட்டிருக்கிறது. தவிர இந்த தூண்களின் அடிப்பாகம் இந்திர விழா மாளிகையின் மேல்தளத்தில் இருக்கவில்லை, நேராக கீழ்த்தளத்துக்கு செல்கிறது. கீழ்த்தளத்தில் தூண்களின் மேற்புறத்தை சுழற்ற வெறும் கல் சக்கரங்களும் இரும்பு பிடிகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு தூணின் மேல்புறத்திலும் உள்ள நான்கு அறைகளில் சுழற்பந்தங்களையும் வேல்களையும் எடுத்து கடும் வேகத்தோடு நாலா பக்கங்களிலும் நெடுந்தூரம் வீசவல்ல பொறிகள் இருக்கின்றன. அவற்றை இயக்க அவசியமான 100 வீரர்களுக்கு ஒவ்வொரு தூணிலும் இடம் இருக்கிறது. அந்த இரண்டு பயங்கரமான பெரும் பொறிச்சாலைகள் யவனரின் பொறியியலை அறிந்தவர்களை தவிர வேறு யார் போனாலும் அவர்களை நசுக்கி சதையை பீத்து சாராக பிழிந்துவிடக்கூடிய ஏற்பாடுகளும் அந்த தூண்களுக்குள் இருக்கின்றன. அந்த தூண்கள் இயக்கப்பட்டால் இந்திர விழா மாளிகைக்கு 200 அடி தூரத்துக்குள் எந்த படகுகளும் செல்ல முடியாது. தூண்களில் இருந்து கிளம்பும் ஆயிரக்கணக்கான சுழற்பந்தங்களும் வேல்களும் கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு சிறு படையை அழிக்க வல்லன. தவிர அவசியமானால் அந்த தூண்களை காவிரிக்கு குறுக்கே ஓரளவு சாய்க்கக்கூடிய முனைகளையும் தடுப்பு சலாகைகளையும் யவனர் அமைத்திருக்கின்றார்கள். அப்படி சாய்க்கப்பட்டால் வானகரை மீது தீப்பந்தங்கள் வீசுவது எளிது. உண்மையில் அந்த தூண்கள் இரண்டும் பெரும் பூதங்கள். நாளங்காடியில் இருப்பது ஒரு காவர் பூதம், இந்திர விழா மேல்தளத்தில் இருப்பவை இரண்டு நாசகர பூதங்கள். இவையே எதிரிகளை தூரத்தில் தடுத்து நிறுத்த போதும். அப்படி இருக்க இந்திர விழா விடுதியின் பக்க பகுதிகளை டைபீரியசியன் இடித்துக் கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் விளங்கவில்லை என்றார் அடிகள். இந்திர விழா மாளிகையின் மீது எழுந்துள்ள இருபெரும் தூண் விசித்திரத்தையே கேட்ட பின்பு வியப்பில் ஆழ்ந்தாலும் பயத்தில் சிறிதும் ஆழாத குமரன் சென்னி, ஆமாம், எதற்காக மாளிகையின் பக்க பகுதிகளை இடிக்கின்றார் என்று சந்தேகத்தோடு கேட்டார். அதுவரை அந்த இருவர் சம்பாஷணையிலும் ஈடுபடாமலும் ஓலையில் இருந்த செய்தியின் ஒரு பகுதியை மட்டும் விளக்கிக் கொண்டிருந்த சமநாடிகளின் பேச்சில் குறுக்கிடாமலும் சாளரத்துக்கு அருகே நின்று கொண்டிருந்த பிரம்மானந்தர் தமது மௌனத்தை கலைத்துவிட்டு, சென்னி, எதிரி படைகளை தூரத்தை நிறுத்தி அழித்துவிட அப்பெரும் தூண்களை நிர்மாணித்திருக்கிறான் டைபீரியஸ். இந்திர விழா விடுதிக்கும் மற்ற விடுதிகளுக்கும் இருக்கும் இணைப்பை உடைத்து உள்ளே காவிரியை புகவிட்டு அதை ஒரு சிறு தீவு போல பிரித்துவிட பக்க பகுதிகளை இடிக்கிறார். இந்திர விழா விடுதியை நகரத்தின் இதர கட்டிடங்களில் இருந்து பிரித்து விட்டால் அங்கு நடக்கும் எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. வெளிநாடுகளிலும் இம்மாதிரி சுற்றிலும் அகழி உள்ள பெரும் கோட்டைகள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய ஒரு கோட்டையை புகாரின் கோட்டைக்குள்ளேயே அமைக்கின்றான் டைபீரியஸ். இதற்கு அர்த்தம் தெரியுமா என்று வினவினார்.
தெரியவில்லை அடிகளே என்றான் குமரன் சென்னி.
எப்படியும் யவனர் நெற்றியில் நம்பிக்கையுடன் இருக்கின்றான் டைபீரியஸ். தமிழ்நாட்டில் யவன ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும் என்ற உறுதி அவனுக்கு இருக்கிறது. அப்படி ஸ்தாபிக்கப்பட்டால் தங்கள் நாட்டு அரச குடும்பத்தினர் தங்கள் நாட்டை போலவே இங்கும் வாழ் அகழிக்கோட்டையை காட்டுகிறான். டைபீரியஸின் கனவு பெரும் கனவு, அதை உடைப்பது சாத்தியமல்ல. ஆனால் நல்ல வழியாக ராணி நமது பக்கத்தில் இருக்கிறாள், இல்லையில் முடிவு என்னவென்று சொல்ல முடியாது
என்றார் பிரம்மானந்தர்.
ராணியை நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்டார் சமநாடிகள்.
பூரணமாக நம்புகிறேன் என்றார் பிரம்மானந்தர்.
அவள் வெளிநாட்டு பெண் என்று சுட்டி காட்டினார் சமநாடிகள்.
இருப்பினும் நமது நாட்டு வாலிபனிடம் இதயத்தை பறிகொடுத்து விட்டாள்
என்று தமது அபிப்பிராயத்தையும் சற்று அழுத்தி சொன்னார் பிரம்மானந்தர்.
அவளுக்கு சாம்ராஜ்ய ஆசை இருக்கிறதே என்று சமன் அடிகள் நம்பிக்கையற்ற குரலில் சொன்னார்.
சாம்ராஜ்ய ஆசையை விட காம ஆசை பெரியதடிகளே. காமத்தால் நாசமான பேரரசுகளின் வரலாற்றை நீர் படித்ததில்லையா? ஆசை ஆண்மகனுக்கு ஏற்பட்டால் உதறிவிடுவார்கள். பெண்களுக்கு ஏற்படும் ஆசை வெளிக்கு தெரியாது, ஆனால் உள்ளூர ஊரும். அந்த ஆசையின் வேகமும் ஆழமும் பெரிது. அந்த ஆசையின் ஆழத்தை அளந்து பார்க்க வேண்டும் என்றார் பிரம்மானந்தர்.
பெண் இதய ஆழத்தை அளப்பது அத்தனை சுலபமா?
சுலபம் அல்ல, சிறிது பழக்கம் வேண்டும்.
அடிகளுக்கு அந்த பழக்கம் நிரம்ப உண்டு போலிருக்கிறதே.
இதை கேட்டு பிரம்மானந்தர் ஏதோ அவசரத்தில் தாம் அசந்தர்ப்பமாக பேசிவிட்டதை உணர்ந்து சற்று சங்கடப்பட்டார். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல்,
அடிகளே, விளையாட்டுக்கு இது நேரம் அல்ல. பெண் இதயத்தை அறிய பெண் சவகாசம் தேவையில்லை. மனோதத்துவ சாத்திரம் படித்தவர்களுக்கு அது ஒரு பிரமாதம் அல்ல. யவன ராணியின் காதல் இதயம் ஒன்றுதான் இப்பொழுது தமிழகத்துக்கு பெரும் பாதுகாப்பு. அந்த இதயம் இல்லாவிட்டால் அத்தனை ஆபத்தில் முதுகில் பாய்ந்த கத்தியுடன், அதுவும் டைபீரியஸ் அவள் யார் என்பதை உணர்ந்த பின்பு கடற்கரை குடிசைக்கு எதற்காக ஓடி வர வேண்டும்
என்று கேட்டார். அவள் யார் என்பதை டைபீரியஸ் உணர்ந்திருப்பானா? அவள்தான் பரதவ பெண் வேடத்தில் இருந்தாளே.
உமது வேடத்தை ராணி இந்திர விழா விடுதியில் கண்டுபிடித்த போது ராணியின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வரும் டைபீரியஸிற்கு மாளிகையில் இருந்து மறைந்தோடும் பரதவ பெண் யார் என்பது தெரியாமலா இருக்கும்?
அப்படியானால் அவளை ஏன் தடை செய்யவில்லை?
தடை செய்யவே கத்தியை வீசினான்.
ராணி இறந்திருந்தாள்.
அதை பற்றி டைபீரியஸ் கவலைப்பட மாட்டார். யவன அரசு தமிழகத்தில் ஏற்பட ராணி அதிக இடைஞ்சல் செய்தால் அவளை தொலைக்கவும் தயங்க மாட்டான். டைபீரியஸிற்கு யவன ராஜ்யத்தில் விஸ்தரிப்பும் இந்த பரத கண்டத்தில், அதுவும் தமிழகத்தில் அவர்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதும் தான் குறிக்கோள்.
அப்படியானால் டைபீரியஸ் எதுவும் செய்ய துணிவானா?
சந்தேகமின்றி.
இரும்பிடு தலையாரும் கரிகாலனும் புகாரில் இருக்கின்றார்களே,
அவர்கள் இருப்பதும் டைபீரியஸிற்கு தெரிந்திருக்கும். தசமயம் அவர்களை பற்றி கவலை வேண்டாம். அவர்களை டைபீரியஸ் எதுவும் செய்ய மாட்டார்.
ஏன்,
பிறகு சொல்கின்றேன். முதலில் நாம் கவனிக்க வேண்டிய அவசர வேலை இருக்கிறது. நான்காவது பூதத்தை சமாளிக்க ஏற்பாடு செய்வோம்
என்றார் பிரம்மானந்தர்.
நான்காவது பூதமா? வியப்போடு வினவினான் குமரன் சென்னி.
ஆம் சென்னி, தமிழகத்தில் நான்கு பூதங்கள் இருக்கின்றன. முதலாவது நாளங்காடி காவர் பூதம். அதோ இந்த விழா விடுதி மீது நிற்கும் இருபெரும் பூதங்களை பற்றி நமது அடிகளை சொன்னார் அல்லவா? இவற்றை எல்லாம் விட நாட்டுக்கு நாசத்தை விளைவிக்க இருக்கும் கொடிய பூதம் இருங்கோவில், அதை ஒழிக்க வேண்டும்
என்றார் பிரம்மானந்தர். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சமநாடிகள். அதற்கான திட்டத்தை பிரம்மானந்தர் விவரித்த போதுதான் சென்ற அத்தியாய இறுதியில் கூறியது போல, அக்கிரமம், இதற்கு நான் உடன்பட முடியாது என்று கூவினார் சமநாடிகள். சமநாடிகளின் கூச்சலை கேட்ட பிரம்மானந்தர் முகத்தை சுழித்தது அன்றி,
நாட்டின் நலனை முன்னிட்டு இது நடக்க வேண்டும் அடிகளே
என்று கடுமையாகவும் கூறினார்.
அதற்காக பெண் கொலை புரிய சொல்கின்றீர்களா
என்று பிரம்மானந்தரையும் தூக்கி எறிந்த அலட்சியமாகவும் உள்ளே எழுந்த உணர்ச்சியால் முகம் சிவக்கவும் உதடுகள் துடிக்கவும் பேசினார். என்றும் பிரம்மானந்தரை எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொல்லி அறியாத சமண அடிகள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.